நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்ததற்கா, உங்களுடைய பிரசன்னத்திற்கா ஆண்டவரே, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக இயேசு நாமத்தில் பிதாவே. திருப்பிக் கொள்ளுங்கள், எபேசியர் 10வது அதிகாரம். எபேசியர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 10வது அதிகாரம் 25வது வசனம். எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம்.
சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும்.
அதை திருப்பி வாசிங்க.
சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும்.
நாளானது சமீபித்து வருகிறதை காண்கிற நீங்கள் சபை கூடி வருதலை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. சிலர் அப்பப்போ அங்கங்கே சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல, நீயோ தேவனுடைய மனுஷனே, மனுஷியே, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருப்பாயாக. இன்றைக்கு நம்ம சபையில வந்த ஏராளம் பேர் இன்றைக்கு சபையில இல்ல பாருங்க. வருவார்கள் போவார்கள். அப்பப்போ நினைச்சா வருவாங்க, நினைச்சா நிப்பாங்க, நினைச்சா போவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ சபை கூடி வருதலை விட்டு விடாதிருப்பாயாக. ஏன்? காலம் சமீபமாயிருக்கிறபடியினால் தேவன் வருவதற்குரிய எல்லா அட்டாட்சிகளும் உலகம் உனக்கு காண்பிக்கிறபடியினால், வேதம் உனக்கு சொல்லுகிறபடியினால், நீயோ தேவனுடைய மனுஷியே, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருப்பாயாக. சபை கூடி வராது இருப்பதனாலே அல்லாவிட்டா, நீங்க சபையில ஆராதனையில பங்கு பெறாமல் இருப்பதனாலே என்ன நடக்கிறது? உனக்குத்தான் கூடாது. சபை கூடி வருதுனாலே பக்தி விருத்தி உருவாகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சபை சேர்ந்து வருவதனாலே நீ தேவ வார்த்தையிலே வளருகிறாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சபை கூடி வருவதனாலே சகோதர ஐக்கியத்திலே நீ வளருகிறாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிரசன்னத்திலே மூழ்கிறாய், தேவனை ஆராதிக்கிறாய், தேவனை கனம் பண்ணுகிறாய். பல விதத்திலே நாம் அதை பேசிட்டு போயிடலாம் இல்லையா? நான் சபை ஆராதனையில பங்கு பெறாமல் இருப்பதனால் என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? சந்தோஷமாயிருந்த வாழ்க்கைகள் சில நேரத்தில் திடீரென்று எப்படி இருட்டாகிறது? சபை கூடி வருதலை விட்டு விடாதிருப்போமாக. கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் வேதத்தை ஒரு தடவையாவது வாசித்திருக்கணும் பாருங்க. ஒரு தடவையாவது வாசித்திருக்கணும். நான் கேள்விப்பட்டேன், ஒருவர் சொன்னாரு, ஒரு ஆள் நின்று சொன்னாரு, அந்த நபர் உங்க சேச்சிக்கு தான் வர்றன் என்று சொல்றார். ஆனா அவரை நான் இங்க காண்றதே கிடையாது. ஆனா அவர் சொல்ற, நான் இந்த சேச்சிக்கு தான் போறேன், இந்த சேச்சிக்கு தான் போறேன் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க வீட்டுல. ஆனா இங்க சேச்சிக்கு ஆராதனைக்கு வர்றதில்லை. இப்படியும் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் பாருங்க. உலகத்தில் இருக்கிறவனே ஏமாத்தினா பரவாயில்ல, ஆனா கிறிஸ்தவனையே ஏமாத்தினா. ஆனா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை லீவு, அது தெரியுமா? அது அடுத்த ஒரு பிரச்சனை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு லீவு, ஆனா எங்க சேர்ச்சுக்கு போறேன், எந்த சேர்ச்சுக்கு போறேன்? நான் என்ன கேட்டேன், நான் யோசிச்சேன், யார் இது? அவரை கண்டே இப்ப வருஷக்கணக்கு ஆயிட்டுது. சபை கூடி வருதலை சிலர் விட்டுகிறது போல தேவனுடைய மனுஷனே நீ விடாத. நஷ்டம் சபைக்கு கிடையாது, நஷ்டம் தேவராஜ்யத்துக்கு கிடையாது, நஷ்டம் தேவனுடைய வர்றது தேவனுடைய வருகையில நஷ்டம் வரப்போறது கிடையாது. உன் வாழ்க்கை நீ இழந்தாய். உங்களுக்கு தெரியுமா, அநேகர் சபைக்கு போய் போகாமல் விட்டு சிக்கு பட்டு அழுது கண்ணீர் விட்டு அநேகரை போய் சந்திக்கிற பொழுது கண்ணீரோடு விழுந்து அழுது கொண்டிருப்பாங்க. ஏன் நான் சேர்ச்சி விட்டு நின்றேன், ஏன் நான் ஆராதனைக்கு போகாமல் நின்றேன். பின்மார்க்கத்தில் விழுந்து விடுகிற கண்ணீர்கள் இருக்கு பாருங்க, அவ்வளவு கண்ணீர் அவன் ஆராதனை வரைக்கும் தேவராஜ்யத்துக்காக விட்டுருக்கவே விட்டுருக்க மாட்டான். எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க, எல்லாரும் என்ன துன்பப்படுத்திட்டாங்க, நான் அவரை நம்பின, நான் இவரை நம்பின, முடிவு என்ன? கண்ணீர். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். நீ விட்டு விடுகிற பொழுது அது உனக்குத்தான் கூடாது. நாம் சில பேர்கள் நமக்கு நினைத்த நேரம் ஆராதனைக்கு வருவோம் பாரு, நினைத்த நாட்கள்ல வருவோம் பாரு, விரும்பினா வருவோம், விரும்ப இல்லாட்டி நிற்போம் பாருங்க இல்லையா, விரும்பினா வருவோம், விருப்பம் இல்லாட்டி நிற்போம் பாருங்க. யாருக்கு இதுல பிரயோசனம், யாருக்கு? உங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனா உங்க பிள்ளைகளுக்கு நல்லதா இல்லாட்டிக்கு மாசத்துக்கு நல்லதா? யாருக்கு நல்லது? நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு இணைந்து வளர்ந்து வாழ்வது உனக்கு நல்லதா, அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நல்லதா? நினைத்தா வருவோம், நினைத்தா போவோம் பாருங்க. இன்னைக்கு நாம வேலை செய்யறோம் பாருங்க, கடைசி 23 நாள் கட்டாயம் நாங்க வேலை செய்யணும், வேலை செய்தேதான் ஆகணும், வேற வழி கிடையாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் போய்தான் ஆகணும், செய்துதான் ஆகணும். எல்லாவற்றா நம்ம குடும்பத்தை நடத்த முடியாது பாருங்க, நம்ம காரியங்களை நடத்த முடியாது பாருங்க. ஆராதனை தேவனுடைய சபை அதுல என்ன செய்யறோம் தெரியுமா? நினைச்சா வருவோம், நினைச்சா சரி, ஒரு காரணம் இருந்தாலும் பரவாயில்லை. சிலது வீட்டுல இருந்து நித்திர கொள்ளுது பாரு, சிலது வீட்டுல இருந்து அப்படியே நித்திர அடிக்குது இல்லையா? என்ன இன்னைக்கு பரவாயில்லை, அடுத்த கிழமை பார்ப்போம், அடுத்த கிழமை டதிரண்டு ஒரு சொந்தக்காரன் வந்துடும் பாருங்க, இன்னைக்கு சொந்தக்காரன் வந்திருக்கா, அதுக்கு அடுத்த கிழமை பார்ப்போம், அதுக்கு பிறகு ஆர்வம் வருத்தம் வந்துட்டு பாருங்க, காய்ச்சல் தடிமல் இதுக்கெல்லாம் சபையில கிரங்கன்ஷாய் என்னதுக்கு? தடிமலுக்கும் காய்ச்சலுக்கும் இல்லையா? சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். ஆனா அவங்களை பேச விட்டா பாருங்க, சபைக்கு வந்தா ஆண்டவர் சுகம் தருவார், ஆனா வருத்தம் சும்மா சளி எழுக்கிறதுக்காக வீட்டுல இருந்துருவாங்க இல்லையா? விசுவாசம் வந்து பேச்சில் கிடையாது, அது கிரியையில இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் நாம பேசுவோம் பாருங்க, பேசப்பட்ட எல்லாரும் தைரியமா பேசுவோம் இல்லையா? வருத்தம் வராது இருக்கிற பொழுது நாம் பேசலாம். சபை கூடி வருதலை, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க,
சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும்.
புத்தி சொல்ல போனாலே சிக்கிக் கொள்ள வேண்டியதா இருக்கு பாருங்க. சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க, அது உங்களுக்கு கூடாது, அது உங்களை பின்பாக்கத்தில் தள்ளிவிடும், அது உங்களை உலகத்துக்கு திரும்ப கொண்டு போய்விடும். திரும்பவும் பாவ வாழ்க்கைக்குள்ளே நீ மூழ்கி விடுவாய், திரும்பவும் இருட்டான வாழ்க்கைக்குள்ளே நீ நடந்து செல்லுவாய். அநேகருக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஒரு ஆராதனைக்கு வரையில தனி பரவாயில்ல, ரெண்டு ஆராதனைக்கு வரையில தனி பரவாயில்ல, மூன்றாவது ஆராதனை குறைய குறைய உங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகிறதை உங்களுக்கு நன்றாக உணர்ந்து அறிந்து கொள்ள முடியும். ஆராதனையில தேவ பிரசன்னத்தில் மூழ்காம இருக்க 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 உன் வாழ்க்கையிலே மாற்றங்கள் சிலது உருவாகிக்கொண்டே இருக்கும் பாருங்க. அதோட ஒரு சின்ன காரியம் ஒன்று சொல்லவா, திடீர் சீக்கிரமாக கோபம் வரும் முதல்ல, சீக்கிரமாக கோபம் வரும் முதல்ல. ஏன் தெரியுமா? தேவ பிரசன்னத்தை கண்டு ஏத்தினார், தேவ வார்த்தைகளை கேட்டு ஏத்தினார். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள், சில சம்பவத்தை இந்த நாளில் நான் பார்க்க போறேன். சபையில நாம் இருக்கிறதுனாலையும் சபைக்கு வெளியே நிற்பதுனாலையும் அதுல இருக்கிற சில விதமான ஒரு காரியங்கள் சொல்றேன், அதை பார்த்து நாம் கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். திருப்பி கொள்ளுங்கள், மத்தேயு 21வது அதிகாரம் 18-19 வாசிங்கள்.
காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று.
மார்க் 11-11 அதிகாரத்தில் மார்க் 11வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிங்க.
மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை.
திருப்பி வாசிங்க.
அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை.
வழியருகே ஒரு அத்திமரம் நிக்கிறது இல்லையா? இந்த சம்பவத்துக்கு பின்னுக்கு என்ன ஒரு சம்பவம் உங்களுக்கு விளங்க. வழியருகே என்ன செய்து மரங்கள் நிக்குது பாருங்க. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வந்து மரத்தை பார்த்து என்ன செய்தார் தெரியுமா? இந்த மரத்தில் எனக்கு ஏதாவது ஒரு கனி கிடைக்கும், எனக்கு என்ன செய்ய ஒரு கனி கிடைக்கும், என்னுடைய பசிக்கு ஒரு கனி உண்டு, அந்த மரத்தில இருந்து புடுங்கி சாப்பிடலாம் சொல்லி ஆண்டவர் ஓடி ஓடி வந்து பார்த்தாராம். ஆனா அந்த மரத்தில் என்ன இல்ல, கனி கிடைக்கல, கனி கிடைக்கல. பாருங்க என்ன தெரியுமா ஆண்டவர் அந்த மரத்தை பார்த்து சொன்னார், இனிமேல் வாழ்க்கையில் கனியே இருக்க கூடாது. வெளிப்படுத்தல நீங்க பாத்தீங்க, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா என்ன செய்வேன், வாந்தி பண்ணி போயிருவேன், வாந்தி பண்ணி போடுவேன். வேண்டாத ஒரு தன்மை வருகிற பொழுதுதான் வாந்தி உருவாகும். பாருங்க, வேணா, இது வேணவே வேணா. ஏன் இந்த மரம் அருகாமையில ரோட்ல வீதியில நிக்குது பாருங்க. இது நினைச்ச மாதிரி நாம அடுத்த பகுதியை வாசிப்போம். லூக்கா 13வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிங்க.
அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார்.
ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு மரத்தை நாம பார்க்கிறோம். இந்த மரம் எங்க இருக்குது, தோட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு மரம். ஆனா ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம், ரெண்டுலையும் கனி கிடையாது. வணங்கச்சா, சபைக்கு வெளியில ஒரு மரம் நிக்குது, அதுலயும் கனி இல்ல. சபைக்கு உள்ளுக்கு ஒரு மரம் இருக்கிறது, அங்கேயும் கனி இல்ல. வெளியில ஒரு மரம் இருக்கிறது, அது செழித்து வளருது பாருங்க. அது மரங்கள் உங்களுக்கு தெரியுமா, சில இந்த ரோட்ல நிக்கிற மரங்களை வெட்டுறதுக்கோ பாக்குறதுக்கோ யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. அது தண்ட பாட்டுக்கு வளரும், நினைச்ச மாதிரி வளரும். ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க, எதுக்கும் பேச மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் வருகிற பொழுது ஆறாவது ஒருத்தம் வந்து வெட்டி அதை நெருப்புல போட்டு எரிச்சு இல்லாட்டி ஏதாவது பண்ணிட்டு போயிருவான், சரியா? ஆனா தோட்டத்தில் ஒரு மரம் ஒன்று இருக்குது. இந்த தோட்டத்தில் இருக்கிற மரத்தை ஒருத்தங்க எப்பவும் இருந்து கவனித்துக் கொண்டே இருப்பான், சரிதானே? மரத்தை சுத்தி 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 எந்த பூச்சியும் வராம, எந்த வருத்தமும் வராம, எந்த காரியமும் ஏற்படுத்தாமல் மரத்தில் கனிவரணும் என்று எதிர்பார்ப்போடு, அதுல நன்மை தேவராஜ்யத்துக்கு உருவாகணும் சொல்லி எதிர்பார்ப்போடு எங்க இருக்கிற மரத்திற்கு, தோட்டத்துக்குள்ள இருக்கிற மரத்திற்கு, எங்க இருக்கிற மரத்திற்கு, சபையில இருக்கிற மரத்திற்கு, எங்க இருக்கிற மரத்துக்கு, தேவனுடைய சமூகத்திலே நின்று கொண்டு இருக்கிற மரத்திற்கு ஒருத்தன் தேவன் வைத்திருப்பான், அவனதை கவனித்துக் கொண்டே இருப்பான். வேலைக்காரன் சொல்றான், ஆண்டவரே இந்த மரத்துக்கு இன்னும் ஒரு வருஷம் கொடுங்க ஆண்டவரே, ஏன் இந்த மரத்தில் சில பிழைகள் இருக்கிறது, நான் அதை சரிப்படுத்தி விட்டேன் சொல்லி சொன்னா அது இன்னும் ஒரு வருஷத்திலே கனிதரும் ஆண்டவரே, கனிதரும் ஆண்டவர். ஆனால் இந்த வேலைக்காரன், இந்த வேலைக்காரன் வெளியிலே இருக்கிற மரங்களுக்கு கிடையாது. தேவன் சபையில இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஊழியக்காரனை வைத்து அவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சரியா? ஆகவே ரோட்ல நிக்கிற மரம் தண்ட பாட்டுக்கு வளரும் பாருங்க, தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத கண்ணீர்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் வந்து அவர்களை மூடிக்கொள்ளும் பாருங்க. சில மரங்கள் வளரு வளரு வளர்ந்து வளர்ந்து மற்ற மரங்களையும் கெடுகெடுந்து கெடுத்து, தெரியுமா அப்படி காரியங்கள் இருக்கிறது. சில பேர் வந்து சொல்லுவாங்க, அதை வெட்டி அந்த மரத்தினால் இந்த மரத்துக்கும் கூடாது, வெட்டு அது என்று சொல்லி வெட்டி போடுவார்கள் பாருங்க. ஆனா சபையிலே இருக்கிற மரம் அது வெட்டப்படுகிற பொழுது அதிலே நன்மை உருவாக தக்கனவையாக வெட்டப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நீ சபை கூடி வருதலை விட்டுவிட்டா நீ கைவிடப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளுபடியாவா என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. உன்னை விசாரிப்பதற்கு ஒருத்தன் இருக்க மாட்டான், உன்னை கவனிப்பதற்கு என்று ஒருத்தன் இருக்க மாட்டான். உங்களுக்கு தெரியுமா, இப்படி இந்த கவனங்களை இழந்த எத்தனையோ பேர் வருஷக்கணக்காக கண்ணீரிலேயே தங்கள் வாழ்க்கைகளை முடித்தது. அநேகருக்கு சபைகளுக்குள்ளே இருக்கிற அந்த பாதுகாப்பு தெரியாமல் துள்ளுற துள்ளல் இருக்கு பாருங்க. நீ வெளியில போய் தனிமையிலே வாடுகிற பொழுதுதான் அதனுடைய ருசி தெரியும், தெரியுமா? சபை உனக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறது, தேவனுடைய சமூகம், தேவனுடைய சரீரம் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறது என்பது அநேகருக்கு அதுக்கு உள்ள இருக்கிற பொழுது அவர்களுக்கு தெரியாது. யானனுடைய தும்பிக்கையினுடைய பலன் அதற்கு தெரியாதா, அதற்கு தெரியாதா? இன்னைக்கு அநேகருக்கு கிறிஸ்தவனுடைய, நான் ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளை என்ற அதனுடைய மகிமை கூட தெரிகிறது இல்லை. சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க ஐயா, விட்டு விடாதீங்க. உங்களை நினைச்சா வர்றது, நினைச்சா போறது, நினைச்சா நிக்கிறது, நினைச்சா பேசுறது. தாவீது ராஜா ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று சொன்ன உடனே சந்தோஷமாயிருந்தான், மகிழ்ச்சியாயிருந்தான், விருப்பமாயிருந்தான், வாஞ்சியாயிருந்தான். நாம எப்படி ஆலயத்துக்கு போவோம், வாங்களே போவோமா பாருங்களா? சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க, சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. ஆகையினாலே ஆண்டவர் வந்து பார்த்தார், அந்த மரத்தை நோக்கி பார்த்தார், பச்சையா இருக்குது, பசலியாக இருக்குது, தூரத்தின் பார்வையில ஜொலிக்குது. அநேகருடைய குடும்பங்கள், அநேகருடைய வாழ்க்கைகள் தூரத்தில் இருந்து பார்க்கிற பொழுது நல்லாகவே இருக்கிறது. அதே மாதிரி உன் அந்தரங்கத்தின் வாழ்க்கையும் நல்லா இருந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிட்ட வந்து பார்த்தார், கிட்ட வந்து பார்த்தார், அருகாமையில வந்து பார்த்தார், எங்கே ஒரு கனியையும் காணவில்லை, ஒரு கனியையும் காணவில்லை. ஆண்டவர் என்ன தெரியுமா, அந்த மரத்தை பார்த்து சபித்தார், அந்த மரத்தை பார்த்து என்ன செய்தாரு, சபித்தார். பாருங்க, வாந்தி பண்ணி போட்டார் பாருங்க. இது அனலும் இல்ல, இது குளிரும் இல்ல, தூரத்தில் பார்க்கிற பொழுது அனலை போல தெரியுது, கிட்ட வந்து பார்த்தா அது குளிர்ந்து போயிருக்குது. வேணா இந்த மரம், வேணா இந்த மரத்துக்கும் ஒரு வேலைக்காரன் இருந்திருந்தா அவன் என்ன தெரியுமா சொல்லியிருப்பான், ஐயா இன்னும் ஒரு வருஷம் எனக்கு தாங்க, ஐயா இன்னும் ஒரு வருஷம் எனக்கு தாங்க, ஐயா நான் இதை சரிப்படுத்திடுறேன், இந்த மண்ணில கொஞ்சம் பிழை இருக்கு, ஆனா நான் அதை சரிப்படுத்திடுறேன் ஐயா. இன்றைக்கு சபையிலே நிற்கிற எத்தனை மரங்களுக்கு, எத்தனை மரங்களுக்கு அப்படி ஊழிக்காரன் நின்று, ஆண்டவரே இன்னும் ஒரு வருஷம் கொடுங்கப்பா, இன்னும் ஒரு வருஷம் கொடுங்க ஆண்டவரே, அதை நான் எப்படியாவது வளர்த்துறேன் ஆண்டவரே, அதை பிள்ளைய ஆண்டவரே சமூகத்தில் நான் அப்படி இன்னும் ஒரு வருஷம் தாங்க ஆண்டவரே என்று கதறுகிறாரோ யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும். ஆனால் நீ சபையை கூடி வருதலை விட்டு பெற பொழுது உனக்கா வேண்டி ஒருவன் நின்று தேவனிடத்தில் ஜெபம் பண்ண முடியாது ஐயா. உன் வாழ்க்கை நீயே அழித்து போட்டாய். உங்களுக்கு தெரியுமா, அநேகர் வெளிச்சத்திலே இருந்து வந்து இருள இருந்து உள்ளுக்கு வந்து திரும்பவும் என்ன செய்யறாங்க, இருட்டுக்குள்ள போறதுக்கு விரும்புறாங்க. பாருங்க, இருட்டுக்குள்ளதான் போகணும், அதான் நல்லா இருக்குது, அங்கதான் போகணும். கடைசி முடிவு என்ன தெரியுமா, தண்ணி தண்ணி கவலை கவலை கவலை. ஒருவர் சொன்னார், இந்த கை சாப்பாட்டை குழைச்சி நம்முடைய வாய்க்கு கொண்டு போய் கொடுக்கறது இல்லையா, கொடுக்கறது இல்லையா. சோ தெரிந்தோ தெரியாமலோ இந்த வாய் இந்த கையை கடிச்சிட்டு தான். இந்த கை என்ன தெரியுமா சொல்லிச்சுது, நான் இனி உனக்கு சாப்பாடே தரமாட்டேன், நான் சாப்பாடே தரமாட்டேன். ஐயா இந்த கை உன்னுடைய வாய்க்கு சாப்பாட்டை கொடுக்காட்டுக்கு யாருக்கு நஷ்டம், கொஞ்ச நாள கைதானே சூம்பி விழும், கைதானே விழுந்து விடும். சரிதானே, சின்ன காரியத்துக்கு நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், நான் வரமாட்டேன், அது சரியில்லை நான் வரமாட்டேன். சின்ன சின்ன காரியங்களுக்கு குழந்தைத்தனமாகவே இன்றைக்கு வேதத்தில் ஒரு ஒரு வார்த்தை இருக்குது இல்ல, உங்களை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்க வேண்டியவர், நீங்க உங்களை பார்த்தா நீங்க பெரிய பெரிய ஆக்களா இருக்க வேண்டும் நீங்கப்பா. ஆனாலோ தூரத்தில் இருந்து பார்த்தா மலைகளா இருக்கிறீர்களே, கிட்ட வந்து பார்த்தா மலைக்கு ஒன்றும் இல்லையே. எத்தனை பேர் அப்படி வாழ்றீங்க, இந்த சாப்பாடு தீர்த்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க, எத்தனை பேர் அப்படி வாழ்றீங்க, நான் தீர்த்த மாட்டேன், நான் வரமாட்டேன், நான் போக மாட்டேன், நான் நிக்க மாட்டேன். எத்தனை வருஷம், எத்தனை வருஷம், எத்தனை சபைக்கு வராதனால யாருக்கு பிரச்சனை, உன் வாழ்க்கை திரும்ப கெட்டு போயிருமே ஐயா, உன் குடும்பம் பிரச்சனை சமாதானம் இல்லாமல் வாழுமே ஐயா, உன் பிள்ளைகள் திரும்ப கண்டு மாதிரி நடந்து கொள்வார்களே ஐயா. ஒருவர் சொன்னார், ஐயா சேச்சிக்கு போற பிள்ளைகளுக்கும், அவங்கெல்லாம் சேச்சிக்கார சேச்சிக்கு வர்றவங்க கிடையாது, சேச்சிக்கு போற பிள்ளைகளுக்கும் சேச்சிக்கு போகாதிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, ஒரு வித்தியாசம் இருக்குது, அதை நாம கண்டுகொள்றோம். அவன் விசுவாசி இல்ல, அவன் அவிசுவாசி, ஒரு வித்தியாசம் இருக்குது. நீ ஏன் சேச்சுக்கு வராம இருந்துட்டு உன் பிள்ளைகளை என்ன செய்ய போகிறாய், சபை கூடி வருதலை விட்டு விடாத, ஏன் சமீபமாக இருக்கிறது, என்ன தேவனுடைய வருகை, உங்களுடைய வருகை சபைக்கு வருவதற்கு சமீபமாய் இருக்குதோ இல்லையோ, தேவன் வருகிற வருகை இருக்கு பாருங்க, அது சமீபமாய் இருக்கிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அடிக்கடி இந்த வருகை குறித்து பிரசங்கிக்கணும், அநேகருக்கு இந்த வருகை குறித்து மறதி பாருங்க, மறதி வருகையில என்ன நடக்கும், ஒரு ஒருக்கா வருகை குறித்து பேசினா அடுத்த ஆராதனையில நரகத்தை குறித்து பேசணும் பாருங்க, நரகத்தை குறித்து பேசுகிறதே இல்ல பாருங்க. ஒரே ஒருக்கா தான் நானே பேசியிருக்கேன், ஒரே ஒருக்கா அங்கே என்ன நடக்கும் சொல்லியா, பரலோகத்தின் இன்ப காட்சிகளை போல அங்கேயும் சில காட்சிகள் இருக்கிறது பாருங்க. அதனால சபையை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. அநேகர் பிஸி, பிசினஸ் மான் மாதிரி பிஸி, ஒரே பிசி பாருங்க, டைமே கிடையாது இல்லையா, சேச்சி காரியம் சேச்சிக்கு ஆராதனைக்கு எதுக்கும் டைமே இல்ல. சபையை கூடி வருதலை விட்டு விடாத, யாருக்கு நட்டம், யாருக்கு நஷ்டம், உன் வாழ்க்கை அழிந்துவிடும், உன் கண் முன்பாகவே உன் வாழ்வு அழிந்துவிடும், உன் கண் முன்பாகவே உன் பிள்ளைகளுடைய வாழ்வை அழிவை காணப்போகிறாயா. ஆண்டவர் சபித்தார் ஐயா, இதுல கனியே இருக்கக்கூடாது. வழியில் இருக்கிற மரத்துல அன்பை காண முடியுமா, உலகம் அன்புக்காய் ஓடித்திரிகிறது தெரியுமா உங்களுக்கு, உலகம் அன்பை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறது, அன்புக்காவண்டியே ஓடித்திருக்கு பாருங்க. யார் எனக்கு ஒரு அன்பை தருவார்கள், யார் என்னோட அன்பாய் பேசுவார்கள், யார் என்னுடைய ஆறுதலாய் நன்று வார்த்தை பேசுவார்கள், என்னுடைய பிரச்சனைக்கு யார் ரெண்டு பதில் தருவார்கள் தெரியுமா உங்களுக்கு? சொல்றேன், நான் போன இந்த பைபிள் ஸ்டடி அன்பை குறித்து நான் சில மூன்று கிழமையாக அன்பை குறித்து பிரசங்கம் பண்ணேன். அதுல சில காரியங்கள் சொல்றேன் பாருங்க. பிள்ளைகள் தாய் தகப்பனை விட்டு விலகுவதற்கு அது முக்கிய காரியம் என்ன தெரியுமா? இது என்னுடைய அறிவில் நான் சொல்லல பாருங்க, அவங்க ஆராய்ஞ்சி கண்டுபிடிச்ச ஒரு அறிவு. பிள்ளைகளை அவர்கள் எதிர்பார்க்கிற அன்பை தாய் தகப்பன் அவர்களுக்கு கொடுக்காதபடியினாலே யாரிடத்தில இருந்து அன்பு அவர்களுக்கு அதிகமாக வருகிறதோ அவர்கள் பக்கமாக அவருடைய வாழ்க்கையை திருப்பி விடுவார்கள். இதுதான் சரியானது, அது சரி, அவன் சொல்றதுல எந்த பழையுமே இல்லை. எங்க இருந்து அன்பு வருகிறதோ அங்கே அவருடைய வாழ்க்கையை திருப்பி விடுவாங்க. உன்னிடத்தில் அன்பு இல்லாம இருக்கிற பொழுது உன் பிள்ளைகள் உன் பக்கமாய் சாய்ந்து கொள்வது எப்படி? அன்பை யாரிடத்திலே கற்றுக்கொள்ள போகிறாய்? உலகத்திலேயா அல்லாவிட்டா சபையிலேயா? சபை கூடி வருதலை விட்டு விடுவதனாலே உனக்கு கூடாதையா? ஆண்டவர் சபித்தார், இந்த காலத்தில் உனக்கு டைம் இருக்குது, நேரம் இருக்கு, திரும்பவும் ஜாயின் பண்ணிக்க, திரும்பவும் சேர்ந்து உனக்கு டைம் இருக்கிறது, உனக்கு திரும்பவும் டைம் இருக்கிறது. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருக்க ஆண்டவர் வாந்தி பண்ற அளவுக்கு நீ நடந்து கொள்ளாத, ஆண்டவர் சபிக்கிற அளவுக்கு நீ நடந்து கொள்ளாத. ஒரு கனியுமே இல்லை பாருங்க. கனியுள்ள வாழ்க்கை தேவையா? சபையிலே பங்கு பெற்றுக்கொள். லூக்கா 25வது அதிகாரம், சோ லூக்கா 10வது அதிகாரம் 25வது வசனத்தில் இருந்து வாசிங்க. லூக்கா 10வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து.
அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். அவன், பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கட்டிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தியோடும் அன்பு கூர்ந்து.
அதை விடுங்க, 30வது வசனத்திலிருந்து வாசிங்க. 30வது வசனத்திலிருந்து,
இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குச்சியுராய் விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது,
அப்படி அப்படிங்க, இங்க பாத்தீங்கன்னா எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு ஒருத்தர் ஓடி போகிறார். யாரு யாரு? எருசலேம் என்பது தேவனுடைய சபை. தேவனுடைய சபையில இருந்து எரிகோன்றது பாவம் நிறைந்த உலகம். எருசலேமில் இருக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்கிறார் தெரியுமா? எரிகோவை நாடி ஓடுகிறார். எங்க ஆராதனையா? ஒரு ஞாயிற்றும் போயிருக்கு என்னையா ஆராதனை? அங்க போவோம் கொஞ்சம் இல்லையா, அங்க பார்ப்போம் கொஞ்சம் இல்லையா, அங்க என்ன நடக்கிறது, அங்க எப்படி ஓடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்க போன மனுஷன் மாட்டினார் யாருட்டு தெரியுமா? பிசாசுட்டு. பிசாசின் கையிலே மாட்டினார் பாருங்க. சில பேருக்கு விஷயம் தெரியாமல் பேசுகிறது இல்லையா? தேவனுடைய பக்கத்தில் இருக்கிற பொழுது பிசாசை போட்டு அடி அடியு அடிக்கிறது இல்லையா? ஆனா நீ வெளியில போற நேரத்தில் பார்த்தா அவன் பிடிச்சிடுவான். பிடி இல்லையா? எருசலேமில் இருக்கிற மனுஷர்கள் என்ன செய்கிறார்கள்? எரிகோவுக்கு போவதற்கு ஆயத்தப்படுகிறார்கள் பாருங்க. சில பிள்ளைகளும் அப்படித்தான், தங்கள் பிள்ளைகளும் அப்படித்தான் இல்லையா? எருசலேமில் வாழ்ந்து வந்து காலங்கள் வருகிற பொழுது எரிகோவை எட்டி பார்ப்பதற்கு யோசிக்கிறது. அது ஆபத்தில் முடிந்துவிடும். சில தருணத்தில் விடுகிற சில பிழைகள் உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்கிவிடும் தெரியுமா? தெரிந்தோ தெரியாமலோ சில பேர் சில பிள்ளைகள் செய்கிற காரியத்தை கண்ணை மூடி நடத்திக் கொள்வதில்லையா? கண்ணை மூடிக்கொள்வதில்லையா? அந்த சில பிழைகள் அவருடைய வாழ்க்கைகளை இரண்டாக மாட்டிவிடும் தெரியுமா? எருசலேமில் இருக்க வேண்டியவர்கள் எருசலேமில் இருக்க வேண்டும். இன்றைக்கு எருசலேமில் ஒரு காலி, எரிகோபிலி ஒரு காலி இல்லையா? ஆண்டவர் சின்னார் வாந்தி பண்ணி போடுவேன், வாந்தி பண்ணி போடுவேன், வேணா என்ன செய்கிறாய், என் பேரு இல்லையா கெடுக்கிறாய். இன்னைக்கு அநேக தேவனுடைய நாமத்தை கடத்திக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நான் சேர்த்துக்கு போறேன், நான் சேர்த்துக்கு போறேன், ஒருவரை அவங்க சொன்னாங்க, இந்த ஆளு சேர்த்துக்கு போறேன் சேர்த்துக்கு போறேன், இந்த ஆளு சரியான மோசம் சொல்லி சொன்னார். வந்து இந்த ஆளு சரியான மோசம் பாருங்க, ஆனா சேர்த்துக்கு போறது சேர்த்துக்கு போறதுன்னு பேரு சொல்லி சேச்சையும் கெடுத்து ஆண்டவருடைய நாமத்தையும் கெடுத்து எல்லாம் கெடுக்கிறது இல்ல. கெடுத்து போட்டு பிரதர் சேர்த்துக்கு வாங்கன்னு சொன்னா பேச்சு பண்றது யாரு? கேட்கிறார், கேட்கிறாள் என்று அதுக்கும் பேச்சு இல்லையா? சேச்சுக்கு வாங்க இருக்கா? இவ்வளவு நாள் இருந்து என்ன செய்ய போறீங்க? நம்ம சொன்ன பாருங்க, அரண்மனையிலே ஆலயத்திலே இருக்கிற அந்த பாதுகாப்பு அநேகருக்கு தெரியாமல் அநேகருக்கு புரியாமல் நடந்து கொள்ளுகிறார், நடந்து கொள்ளுகிறார்கள். இருந்து போன மனிதர்கள் கள்ளருடைய கையிலே ஆப்பிட்டார்கள். அவன் கொல்றதுக்கு தான் வருவான், அவன் கொள்ளி அடிக்கிறதுக்கு தான் வருவான், அவன் பாதிப்பதற்கு தான் வருவான், அவனுடைய கெடுப்பதற்கு தான் வருவான். இதுவரைக்கும் நல்லா இருந்த மனுஷன் திடீரென்று கெட்டு போயிட்டான். என்ன நடந்தது? என்ன நடந்தது? என்ன நடந்தது? கனியெல்லாம் அளவில் எக்கச்சக்கமான கனி எல்லாம் இருந்தது, ஒரு கனியை கூட இப்ப காணவில்லையே. என்ன நடந்தது? எரிகோவின் பக்கமாய் காலை வைத்துக் கொண்டு ஒருத்தர் ஓடுகிறார், ஓடுகிறார். ஒரு காலத்தில் நல்ல பெயர்களை எடுத்த விசுவாசிகள் இன்றைக்கு, ஒரு காலத்தில் தேவனுக்கென்று பயங்கரமாக ஓட நினைத்து அர்ப்பணித்தவர்கள் இன்றைக்கு, ஏனோ தான் ஒன்று இருப்பதும் ஒரு பின்மாற்றம் தான், வேண்டாத விதமாக நடந்து கொள்வதும் ஒரு பின்மாற்றம் தான், அலட்சியமாக நடந்து கொள்வதும் ஒரு பின்மாற்றம் தான். எரிகோ, எருசலேமில் இருந்தவங்க இப்ப எங்க போறாங்க? எரிகோவுக்கு போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, போற வழியில புடிச்சிட்டாயா? ஒருத்தன் புடி, கழுத்து புடி இல்லையா? முதல்ல என்ன தெரியுமா நடந்துச்சு? அவருடைய வஸ்திரத்தை கொடுங்கியாச்சு. உங்களுக்கு எல்லாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுப்பதற்கு அந்த அங்கிருந்து வந்து இந்த சிறுவியில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி புடுங்கி ஏதோ செய்து இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தா, எரிகோவில் இருந்து எருசலேமில் இருந்து கொண்டு எரிகோவுக்கு போக விரும்பினதின் நிமித்தம் ரட்சிப்பின் வஸ்திரம் போயிட்டு, பரிசுத்தமா போயிட்டது இல்லையா? நீதியின் வஸ்திரமா போயிட்டது? பாருங்க, எல்லாம் புடுங்கி எடுத்தார்கள். அந்த வசனத்தில் சொல்லப்படுது இல்லையா? அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க.
இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றியுராய் விட்டு போனார்கள்.
அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு குற்றியுராக, சாகிற நிலைமை, சாகிற நிலைமையில இந்த டைம்ல அதுல அநேகர் வந்தாங்க பாருங்க. ஊழியக்காரன் கூட அதுல போறாரு. ஊழிக்காரர்களுக்கு இன்றைக்கு என்ன தெரியுமா பயம்? இந்த மனுஷன் போனா இந்த மனுஷன் போடுற சாபத்துல நம்மளுக்கு தான் அது நினைச்சா கவலை பாருங்க. அதனால ஓடி போயிருது இல்லையா? அவன் என்ன நினைச்சு போனானே எனக்கு தெரியாது. இந்த காலத்துல சேச்சிக்கு வராதவங்களுக்கு போய் சேச்சிக்கு வாங்கன்னு கேட்டு போட்டா அதுக்கு நியாயம், நியாயம். சேச்சிக்கு வராது இருக்கிறது காலத்துல போய் கேட்க போட்டா அதுக்கு சட்ட புத்தகங்கள் எடுத்து வச்சு கதைக்கிறது. கடகடா 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 கடகடா, அவங்களுக்கு தெரியுமா, இவங்களுக்கு தெரியுமா, இவைய தெரியுமா, அவைய தெரியுமா. கடைசியில குற்றாக தொங்கிட்டு நிக்கிறது இல்லையா? ஐயா என்னால முடியாது, நான் சாக போகிறேன், என் பிள்ளைகளுக்கு இப்படி நடந்துட்டது, என் குடும்பத்துக்கு அப்படி நடந்துட்டது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றதுக்கு ஒரு ஊழியக்காரன் உனக்கு வரமாட்டான். நீ தானே அந்த மாதிரி பேசி தள்ளிட்டியே அவங்களா? எருசலேம்ல இறையா, எருசலேம் மோசமான இடம், மோசமான இடம் அது. பாவம் உன் சமாதானம் அங்க இருக்கவே இருக்காது. அநேகருக்கு சிலரை பார்த்து அவங்க சமாதானமா இருக்கிறது போல தெரிகிறது, தெரியுமா உங்களுக்கு? உலகத்தில் இருக்கிறவங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்க சிரிக்கிற சிரிப்புல பாருங்க, ஏதோ அங்கதான் சமாதானத்தின் என்ன 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 கடல் வர்ற மாதிரி நாம நினைத்துக் கொள்றது இல்லையா? அவன் உள்ளால அழுதழுது சிரிக்கிறான், சரியா? அவன் தன் பிரச்சனையை நினைச்சு நினைச்சு சிரிக்கிறான். அவன் தனக்கு நடக்க போறது நினைச்சு நினைச்சு சிரிக்கிறான். யோ, உனக்குள்ள இருக்கிற சமாதானம் நீ எங்க போயும் பெற்றுக்கொள்ள மாட்டாய். உனக்குள்ள இருக்கிற சந்தோஷம் நீ எங்க போயும் நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். ஆகையினால சபையில அமர்ந்து நாட்டப்பட்ட இடத்துல நில்லு, வளரு, செழி, கனி கொடு. அதனால நாலு பேர் வாலட்டுக்கு. நான் ஒருவர்கிட்ட காய்ச்சிட்டு இருந்தேன் பாருங்க. அவரு இப்படி இப்படி நான் இப்படி கதைக்கு அவங்க எல்லாம் விசுவாசியில் இல்ல. ஏன்னா விசுவாசியில குறிச்சு நான் கதைக்கு நான் கொஞ்சம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த உலகத்தில் இருக்கிற நம்பி இலங்கையில் இருக்கிற ஆக்களுக்கு உதவி செய்ய இயலாது. சேச்சிக்காரன நம்பலாம், விளங்கிச்சா? சேச்சிக்காரங்களை நம்புறோம், அவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனா உலகத்தில் இவங்கிட்ட கொடுத்தா இவங்க கொண்டு போயிருவாங்க காசு, அவங்களே கொண்டு போயிருவாங்க. அதனால அப்படி எல்லாம் செய்யலாத தம்பி. உலகத்தில் இருக்கிற அவங்களை குறிச்சு எனக்கு தெரியாது, அவன் கொண்டு போறானா தின்னு போறானா என்ன செய்யறான்னு எனக்கு தெரியாது. ஆனா கத்தருடைய நாமத்தில் கொடுக்கிற ஒவ்வொரு பெணிக்கும் கணக்கா வழக்கா எல்லாமே கொடுத்துடலாம் இல்லையா? ஆனா உலகத்தில் குறிச்சு எனக்கு தெரியாது இல்லையா? உலகத்தில் அநேகர் இருக்கிறார்கள் நல்லவர்கள் போல இருக்கிறார்கள் தான், இல்லன்னு இல்ல. நீ தேவனுடைய சமூகத்தில் நிக்கிற நீ அங்க போறதுக்கு யோசியாது. போனிச்சுனா ஒரு காரியம் நடக்கும். முதல்ல நாங்க ஆண்டோர் பார்த்து சபிச்ச கனியே வேணாம், இந்த கனியை வேணவே வேணாம், ஒருத்தனும் புஜிக்க கூடாது, எல்லாம் கைக்குது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் இருந்து எரிகோவுக்கு போனவுடைய வஸ்திரத்தை ஆண்டவர் பிசாசு என்ன செய்தா கிழித்தெடுத்தாங்க. ஒரே கவலை, ஒரே துக்கம், ஒரே தண்ணி. எருசலேமுக்கு ஓடி போக முயற்சி எடுத்தார்கள். லூக்கா 15 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து வாசிங்கள்.
அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆத்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆத்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி தன் ஆத்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய்
தேவனோடு இருந்த ஒரு மனுஷன், பிதாவோடு இருந்த ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? தூர தேசத்தை தூரத்துல கொஞ்சம் போ, பிதாவோடு இருந்து இருந்து சலிச்சுட்டு பாருங்க, இங்கே இருந்து 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 சலிச்சு போயிட்டு பாருங்க. அதனால என்ன சொல்றான் தெரியுமா? நான் போறேன். எங்க போறேன்? அங்க போய் என்ன தெரியுமா நினைச்சது? பாவத்துல விழுந்தா பாருங்க, அநியாயத்துல விழுந்தா பாரு, ஆவிக்குரிய சொத்துக்களை எல்லாம் கலைச்சு போட்டான் பாரு. ஒருத்தரும் மதிக்காத அளவுக்கு அவன் நடந்து கொண்டான். ஒருத்தரும் அவனுக்கு சாப்பாடு கூட கொடுக்கல பாரு, சாப்பாடு கூட அந்த மனுஷனுக்கு கிடையாது இல்லையா? ஏன்? பிதாவுடைய சமூகத்துல இருந்த அந்த மனுஷன் எங்க போறான்? உலகத்தை நோக்கி போகிறான். தேவனோடு தேவ பிள்ளைகளோடு இருந்த மனுஷன் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான், உலகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆவிக்குரிய சொத்துக்கள் எல்லாம் இழந்து, அவன் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை எல்லாம் இழந்து, ஆனா ஒரே ஒரு காரியம் என்ன செய்யணும் தெரியுமா? அவன் திரும்பவும் அவனுடைய வீட்டுக்கு வந்தான்னு சொல்லி நான் பார்த்தேன். இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறோம்? போறது அப்படி எங்க போறோம்னு சொல்லி தெரியாமல் போகிறது இல்லையா? ஆவிக்குரிய சொத்துக்களை இழந்து விடாத படிச்சு ஆவிக்குரிய காரியங்களை தேவன் உனக்கு கொடுத்தவைகளை இழந்து விடாத படிச்சு தேவனுடைய சமூகத்திலே இரு, தேவனோடு இரு, தேவனுடைய சபையிலே அமர்ந்திரு. அங்கும் இங்கும் அலைந்து தெரியாதுங்க, அங்கும் இங்கும் ஓடி தெரியாதுங்க, அங்கும் இங்கும் பார்த்துட்டு தெரியாதுங்க. எரிகோவா அந்த மரமா பார்த்துட்டு தெரியாதுங்க, தேவனோடு இருங்க. உங்கள் பலம் உங்களுக்கு தெரியாது. இந்த சபையிலே உங்களுக்கு நீங்க இருக்கிறப்ப உங்களுக்கு உங்களுக்கு நீங்க எதுக்குள்ள இருக்கிறீங்கன்னு சொல்லி அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். ஏன் நாள் ஆனது சமீபமாயிருக்கிறது, சமீபமாயிருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போம். ஹாலலூயா 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 ஹாலலூயா.